இலங்கை வரை சென்று சுந்தர சோழருடைய உடல் பிணியை போக்குவதற்கான மூலிகையை இலங்கையிலிருந்து கொண்டு வருவதற்காக வந்தியத்தேவனை மாறு வேடத்தில் அனுப்பி வைத்தாள். அவனுடன் வைத்தியரின் மகனான பினகாபாணியையும் அனுப்பி வைத்தாள். கிளம்புவதற்கு முன்பு மாறு வேடத்தில் இருந்த வந்தியத்தேவன், குந்தவையை இதற்கு முன்னால் பார்த்தே இல்லாத மாதிரி, ஒருவேளை நாங்கள் இலங்கையில் இளவரசரை பார்த்தால் செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்க, கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு உடம்பு சரியாக இல்லை, மூர்ச்சை போட்டு விழுந்து விடுகிறாள், அவளை பார்ப்பதற்காக உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னாள். இதையெல்லாம் வானதியும் கேட்டுக்கொண்டு வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தாள். பின்பு சிறிது நேரம் கழிக்காமல் அங்கிருந்து குதிரையில் புறப்பட்டு சென்றார்கள். வந்தியத்தேவனுடன் பயணிக்கும் அந்த வைத்தியர் மகனுக்கு வந்தியத்தேவன் யார் என்று தெரியாது. அவனை பொறுத்தவரை அவனும் ஒரு வைத்தியன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தான். இருவரும் புறப்பட்டு கோடிக்கரை வரை சென்றார்கள். ஏனென்றால் அங்கிருந்துதான் இலங்கைக்கு போக முடியும். கோடிக்கரை கலங்கரை விளக்கத்தின் தலைவர் ஜாகவிடங்கர், அவருடைய உதவி இல்லாமல் இலங்கைக்கு போக முடியாது. ஆகவே அவரை சந்தித்து உதவி கேட்டு அவர் மூலமாக இலங்கைக்கு போகலாம் என்று முடிவெடுத்து குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்தியத்தேவனை ஒற்றன் என அறிவித்து அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பொற்காசுகள் தரப்படும் என்ற அறிவிப்பு மாமல்லபுரத்தில் இருந்த ஆதித்த கரிகாலனுடைய காதுக்கு எட்டியது. ஏனென்றால் ஆதித்த கரிகாலனுடைய தூதுவன் தான் வந்தியத்தேவன். ஆதித்த கரிகாலனுக்கும் அவருடைய தாய் வழி பாட்டனான மலையமானுக்கும், மேலும் அவருடைய நண்பனான பல்லவ பார்த்திபேந்திரனுக்கும் கோபத்தை உண்டாக்கியது. எவ்வளவு அகந்தை தைரியம் இருக்க வேண்டும் இந்த பழுவேட்டர்களுக்கு! நான் அனுப்பிய தூதுவனை ஒற்றன் என்று எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அது மட்டுமில்லாமல் சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் நெஞ்சம் கொதிக்கிறது என்று ஆதித்த கரிகாலன் கோபப்பட்டுக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போருக்கு தஞ்சையில் இருந்து எந்த உணவையும் பழுவேட்டர்கள் அனுப்பவில்லை. அதற்கு மாற்றாக காஞ்சியில் இருந்தும் மாமல்லபுரத்தில் இருந்தும் தான் ஆதித்த கரிகாலன் இலங்கைக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். இலங்கையில் இருக்கும் சோழ நாட்டு வீரர்களுக்கான உணவு பண்டங்கள் எல்லாம் அங்கிருந்துதான் சென்றன. இவ்வாறான பழுவேட்டருடைய செயல்கள் அவர்களை கோபப்படுத்திக் கொண்டிருந்தது. தொண்டை மண்டலத்தின் பாதி படையை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சென்று அங்கு போரை முடித்துவிட்டு பின்பு தஞ்சைக்கு சென்று பழுவேட்டரரை ஒரு கை பார்த்து விடலாம் என்று பார்த்திபேந்திரன் சொன்னான். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த மலையமான் மௌனமாக இருந்தார். அமைதியாக இருந்த அவர் சிறிது நேரம் கழித்து பேச ஆரம்பித்தார். பழுவேட்டருடைய நோக்கத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தார். கரிகாலா, உன்னையும் உன் தம்பியையும் தனித்தனியே பிரித்து பலவீனப்படுத்தி அவனை இலங்கை போரில் தோற்க வைத்து அதை பார்த்து நீ கோபப்பட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பழுவேட்டர்களுடைய எண்ணம் என்று அவர் சொன்னார். மேலும் கடம்பூர் அரண்மனையில் நடந்த விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருந்தது. மதுராந்தகனுக்கு அரசுரிமை வழங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததாகவும், அதற்காக அவர்கள் பல திட்டங்களை வைத்திருப்பதாகவும் அவர் சொன்னார். உடனே கரிகாலன், எனக்கு இந்த ராஜ்யம் ஒரு பொருட்டல்ல, வேண்டுமானால் என் வாளின் துணை கொண்டு இதை போல் 10 ராஜ்யத்தை என்னால் உருவாக்க முடியும். ஆனால் இதில் நியாயம் என்ன? முதலில் மதுராந்தகனுக்கு தான் ராஜ்யம் என்று சொல்லி இருந்தால் நான் குறுக்கே வந்திருக்க மாட்டேன். நாடு நகரம் அறிய எனக்கு இளவரசர் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இப்பொழுது எப்படி மாறலாம்? இதில் உங்களுக்கு சம்மதமா என்று கர்ஜிக்க மலையமானும் பொங்கி எழுந்தார். கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதித்து ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு கொடுப்பதாக சொன்னால் முதலில் இந்த வாளால் கண்டந்துண்டமாக உன்னை வெட்டுவேன். பிறகு உன்னை பெற்ற உன் தாயை வெட்டி போடுவேன். பிறகு உன் தாயை பெற்றவனாகிய நானும் என் கையாலையை வெட்டி கொண்டு சாவேன். என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை இந்த சோழ ராஜ்யம் உன்னை விட்டு போக விடமாட்டேன் என்று அவர் பொங்கி எழுந்தார். அப்படி என்றால் வாருங்கள், படையை எடுத்துக்கொண்டு பழுவேட்டரை அழித்து சக்கரவர்த்தியை விடுதலை செய்வோம் என்று சொல்ல, அந்த யோசனை வேண்டாம் என்று மலையமான் தடுத்தார். கண்டிப்பாக இதை பார்த்தால் பெற்ற தகப்பனோடு யுத்தம் செய்ய வந்தவன் என்று உன்னை பழி சொல்லால் திட்டுவார்கள். அதனால் அப்படி செய்ய வேண்டாம். முதலில் இலங்கையில் இருந்து அருள்மொழியை அழைத்து வருவோம். அவன் போர்க்களத்தில் இருந்து எளிதாக சம்மதித்து வரமாட்டான். அவன் மனதை மாற்றி அழைத்து வரக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவனை அனுப்ப வேண்டும். அருள்மொழிவர்மனை அழைத்து வருவதற்காக பார்த்திபேந்திரனை தேர்வு செய்தான் கரிகாலன். கடம்பூரில் நடந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கரிகாலன் கேட்க, அதற்கு மலையமான், என்னையும் அந்த விருந்துக்கு அழைக்க வேண்டும், ஆனால் அவர்கள் என்னை அழைக்கவில்லை, எனக்கு சந்தேகம் உண்டானது. பிறகு அங்கிருந்து சென்று விட்டு திரும்பிய குன்றத்தூர் கிழாரை வழியிலேயே சிறைபிடித்து என் மலைக்கோட்டை சிறைக்கு கொண்டு சென்று அவனிடமிருந்து அங்கு நடந்தது எல்லாம் தெரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் எனக்கும் புரிந்தது, அதற்கும் வந்தியத்தேவனுக்கும் சம்பந்தமில்லை என்று. அதனால் தான் வந்தியத்தேவனை நான் முழுமையாக நம்பினேன் என்று மலையமான் சொன்னார். மேலும் வந்தியத்தேவனிடமிருந்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று கரிகாலன் கவலையோடு எண்ணிக்கொண்டிருந்தான். இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வப்பொழுது இடையிடையே மலையமானும் பார்த்திபேந்திரனும் பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி பேசும்போதெல்லாம் கரிகாலனுடைய முகம் மாறிக்கொண்டே இருந்தது. சில சமயம் கோபத்திற்கு சென்றது. இதையெல்லாம் மலையமான் கவனிக்கவில்லை, பார்த்திபேந்திரன் கவனித்து விட்டான். பின்பு அவர்கள் பேசி முடித்த பிறகு பார்த்திபேந்திரனை இலங்கைக்கு அனுப்புவதென்று முடிவு செய்துவிட்டு கடற்கரையிலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது அன்றைய தினத்தில் அரவான் களப்பலி கூத்து நடந்து கொண்டிருந்தது. அதை பார்ப்பதற்காக மலையமான் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அங்கு இருந்த பல்லவர்களின் பழைய அரண்மனைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆதித்த கரிகாலனின் வீர செயல்களை பற்றி பேசிக்கொண்டே பார்த்திபேந்திரன் நடந்து கொண்டிருந்தான். அதை கேட்ட ஆதித்த கரிகாலர், நாம் எதையும் சாதிக்கவில்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களை போரில் கொன்றிருக்கிறோம். மாமல்லபுரம் போன்ற ஒரு சொப்பனபுரியை நம்முடைய காலத்தில் நம்மால் உருவாக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக போர்க்களத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று கொண்டுதான் இருக்கிறோம். அந்த இரத்த வெள்ளத்தில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். உலகத்தில் நம் பெயரை நிலைநிறுத்தும்படியாக வேறு எந்த செயலையும் நாம் செய்யவில்லை என்று அங்கு பேசிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த பார்த்திபனுடைய மனதில் ஒரு கேள்விக்குறி தோன்றியது. இளவரசருடைய மனதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அது அவருடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்கிறது, அவரை வாட்டி வதைக்கிறது என்பதை மட்டும் பார்த்திபேந்திரன் புரிந்து கொண்டான். பின்பு அதை நேரடியாகவே கேட்டுவிட்டான். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது, வெளிப்படையாக சொல்லுங்கள் என்று கேட்க, என் நெஞ்சத்தை பிளந்து காட்டினால் அதற்குள் என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்கள், என் உயிரினும் மேலான என் தங்கையும் தம்பியும் இருக்க மாட்டார்கள். ஏன், உயிருக்குயிரான நண்பர்களாகிய நீயும் வந்தியத்தேவனும் இருக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக வஞ்சகமே உருவான ஒரு பெண் இருப்பாள். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, பழுவூர் இளையராணி நந்தினிதான் இருப்பாள் என்று சொல்ல, அதை கேட்ட பார்த்திபேந்திரன் உறைந்து போய் அதிர்ந்து நின்றான். பின்பு மனதில் எண்ணிக்கொண்டான். அவ்வப்பொழுது அவனும் மலையமானும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நந்தினியின் பெயரை கேட்டாலே இளவரசரின் முகம் மாறியதற்கான காரணமும் அவனுக்கு புரிந்து போனது. ஆனால் தெளிவாக புரியவில்லை. பின்பு அதற்கான காரணத்தை கேட்க உலகத்தில் யாருக்கும் தெரியாத ரகசியத்தை பார்த்திபேந்திரனிடம் ஆதித்த கரிகாலன் சொல்ல ஆரம்பித்தான். என்னுடைய 12வது வயதில் நந்தினியை முதன் முறையாக சந்தித்தேன். அன்றைய பழையாறை அரண்மனைக்கு பின்னால் இருக்கும் ஒரு நீரோடையில் தான் ஆதித்த கரிகாலனும் குந்தவையும் அருள்மொழிவர்மனும் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். அந்த ஓடையில் விளையாடி விட்டு அவர்களுடைய பாட்டியான செம்பியன் மாதேவியை காண சென்றார்கள். அவர்களுடைய மூவரிடத்திலும் செம்பியன் மாதேவி மிக அன்புடன் இருந்தார். அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக ஒரு அர்ச்சகர் குடும்பம் வந்தது. அந்த கூட்டத்தில் எங்கள் வயதுக்கு இணையான ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள்தான் நந்தினி. நந்தினியை பார்த்ததும் குந்தவைக்கு பிடிக்கவில்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செம்பியன் மாதேவியிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்கள் சென்ற பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த நந்தினி மட்டும் அங்கே இருந்தாள். அந்த பெண்ணை அருகே அழைத்து, எங்கள் பாட்டி எங்களிடம், இந்த பெண்ணை உங்களிடம் விளையாட அழைத்து செல்லுங்கள், இவள் இங்கேதான் சிறிது காலம் இருப்பாள், உங்களுடனே வைத்து விளையாடுங்கள் என்று எங்கள் பாட்டி சொல்லிவிட்டார். அந்த சமயத்தில் அருள்மொழிவர்மன் மிகவும் சிறியவன். அவளை விட 2 வயது குந்தவை பெரியவள். ஆனால் அவளுக்கு நந்தினியை பார்த்தவுடனே பிடிக்கவில்லை. ஏனென்றால் குந்தவை விட நந்தினி கொஞ்சம் அழகாக இருந்தாள். அந்த பெண்ணின் முகம் ஆந்தை போல் இருக்கிறது என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தாள். பதிலுக்கு கரிகாலனும் வெறுப்பேற்ற மாறி மாறி சண்டை போட்டுக் கொண்டே இருவரும் வெளியே வந்தார்கள். பிறகு சிறிது மாதத்திற்கு பிறகு பாண்டிய நாட்டு போருக்கு என் தந்தையுடன் நானும் சென்று விட்டேன். அந்த போரில் நானும் என் தந்தையும் ஈடில்லா வீரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தோம். என் தந்தையின் வாள் சுழன்று கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட பாண்டியர் படையையும் பாண்டியனுக்கு உதவிய இலங்கை அரசன் மகிந்தன் படையையும் ஓரளவுக்கு அழித்து விட்டோம். ஆனால் வீரபாண்டியன் மட்டும் ஓடி ஒளிந்து கொண்டான். பிறகு அவனை பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டோம். ஆனால் பாண்டியனுக்கு உதவிய இலங்கை மன்னன் மகிந்தனுக்கு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு பெரும் படையை சிறிய வேளாளரின் தலைமையில் இலங்கைக்கு அனுப்பி வைத்தோம். அதெல்லாம் நடந்து முடிவதற்கு 2 வருடங்கள் ஆகிவிட்டது. மீண்டும் பழையாறைக்கு வரும்பொழுது நந்தினி வளர்ந்திருந்தாள். மிகவும் அழகாக இருந்தாள். பார்த்தவுடன் எனக்கும் அவளை பிடித்திருந்தது, அவளுக்கும் என்னை பிடித்திருந்தது. அடிக்கடி இருவரும் தனிமையில் பேசிக் கொண்டோம். நாங்கள் இவ்வாறு பேசிக் கொள்வது செம்பியன் மாதேவி பாட்டிக்கு தெரிய அவர் என்னை கூட்டு கண்டித்தார். நீயோ சக்கரவர்த்தியின் பிள்ளை, அவளோ அர்ச்சகர் விட்டு பெண், இருவரும் பேசிக் கொள்வது முறையல்ல என்று கூறி என்னை எச்சரித்தார். அதையெல்லாம் கேட்காமல் தேடி தேடி நந்தினியை பார்த்து பேசிக் கொண்டே இருப்பேன். திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவளுடைய பெற்றோரும் பாண்டிய நாட்டில் உள்ள அவருடைய ஊருக்கு சென்று விட்டார்கள். அது தெரிந்ததும் எனக்கு துக்கம் வந்தது. எதிலும் கவனத்தை செலுத்த முடியவில்லை. அந்த சமயத்தில் தான் காஞ்சியில் இருந்து எனக்கு ஒரு ஓலை வந்தது. என் பாட்டன் மலையமான் எனக்கு அவசர ஓலை ஒன்று அனுப்பி இருந்தார். ராஷ்டிரகூடர்கள் காஞ்சியை ஆக்கிரமித்து விட்டார்கள் எனவும் உடனே சோழர் படையோடு காஞ்சிக்கு வா என்று ஓலை அனுப்பியிருந்தார். அதை பார்த்து நானும் காஞ்சிக்கு வந்தேன். இங்கு வந்த பிறகு தொண்டை மண்டலத்தையும் திருமுனைப்பாடியையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ராஷ்டிரகூடர்களை சோழ படையோடு சென்று போரிட்டுக் கொண்டிருந்தேன். அங்குதான் நானும் உன்னை சந்தித்தேன். நம் இருவரும் இணைப்பிரியாத நண்பர்கள் ஆகி போனோம். அந்த சமயத்தில் இலங்கையிலிருந்து ஒரு கெட்ட செய்தி வந்தது. அங்கே சென்ற சோழர் படை முறியடிக்கப்பட்டது. கொடும்பாளூர் சிறிய வேளாளர் ஈழப்போரில் வீரமரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி என்னை புண்படுத்தியது. இந்த கொடும்பாளூர் சிறிய வேளாளரின் பெண்தான் நாம் முன்பு பார்த்த குந்தவையின் தோழியான வானதி.